అర్జున ఉవాచ అపరం భవతో జన్మ పరం జన్మ వివస్వత కథం ఏతద్ విజానీయాం త్వమాదౌ ప్రోక్తవాన్ ఇతి. మొళిపేర్పు பொருளுரை வழங்கியவர் தேவத்திரு ஆச பக்தி வேதாந்த ஸ்வாமி பிரபாத் அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய ஸ்ரீ பிரபாத் ஜி. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர், தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? பொருளுரை: பகவானின் பக்தனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரது மொழிகளை நம்பாமல் இருப்பது சாத்தியமா? உண்மை என்னவெனில், அர்ஜுனன் தனக்காக இந்த கேள்வியை எழுப்பவில்லை, பரமபுருஷ பகவானின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காகவும் கிருஷ்ணர் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்தை விரும்பாத அசுரர்களுக்காகவும் இக்கேள்வியை எழுப்புகிறான். முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரை பற்றி அறியாதது போல வினவிய அர்ஜுனன், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான், அவரே அனைத்திற்கும் மூலம், அவரே உன்னதத்தின் இறுதி நிலை என்பதை பக்குவமாக அறிந்திருந்தான் என்பது 10 அத்தியாயத்தில் தெளிவாக விளங்கும். அதே சமயத்தில் இப்பூவுலகில் தேவகியின் மைந்தனாக கிருஷ்ணர் தோன்றியதும் உண்மையே. அவ்வாறு தோன்றிய போதும் அவர் எவ்வாறு அதே நித்திய மூல புருஷராகவும் பரமபுருஷ பகவானாகவும் திகழ்ந்தார் என்பதை சாதாரண மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே இவ்விஜயத்தை அதிகாரப்பூர்வமாக பகவானே கூறிவிடட்டும் என்பதற்காக அவரிடமே வினவினான் அர்ஜுனன். இப்போது மட்டுமல்ல, நினைவிற்கெட்டாத காலம் தொட்டே கிருஷ்ணரே பரம அதிகாரி என்பது அகிலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அசுரர்கள் மட்டுமே அவரை நிராகரிப்பர். இருப்பினும் கிருஷ்ணரே அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதிகாரி என்பதால் அர்ஜுனன் இக்கேள்வியை அவரிடமே முன்வைக்கின்றான். இதன் மூலம் கிருஷ்ணரே தன்னை பற்றி விளக்குவார். இல்லையே, எப்போதும் கிருஷ்ணரை இழிவுபடுத்த முயற்சி செய்யும் அசுரர்களுக்கும் அசுர நண்பர்களுக்கும் தகுந்தாற்போல சில அசுரர்கள் கிருஷ்ணரை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து விடுவர். ஒவ்வொருவரும் தத்தம் சுயநன்மையை கருதியாவது கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும். எனவே கிருஷ்ணரே அவரை பற்றி கூறுவது அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பயப்பதாகும். கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறக்கூடிய விளக்கங்கள் அசுரர்களுக்கு வினோதமானதாக தோன்றலாம். ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரை தங்களது கண்ணோட்டத்திலே எப்போதும் எடை போடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ கிருஷ்ணர் தன்னை பற்றி கூறும் விஷயங்களை இதயபூர்வமாக வரவேற்கின்றனர். அவரை பற்றி மேன்மேலும் அறிவதில் எப்போதும் அளவில்லா விருப்பம் கொண்டிருப்பதால் அவர்கள் கிருஷ்ணரை இத்தகு அதிகாரப்பூர்வமான சொற்களை வழிபடுகின்றனர். கிருஷ்ணரை சாதாரண மனிதனாக எண்ணும் நாத்திகர்கள் கிருஷ்ணர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர், ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய ரூபமுடையவர், திவ்யமானவர், ஜட இயற்கை குணங்களுக்கு குணங்களின் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர், காலம் இடம் ஆகியவற்றின் பாதிப்புகளை கடந்தவர் முதலியவற்றை கீதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அர்ஜுனனை போன்ற கிருஷ்ண பக்தர் கிருஷ்ணனின் திவ்யமான நிலையை பற்றி குழப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதில் ஐயமில்லை. கிருஷ்ணரை ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்ட சாதாரண மனிதனாக கருதும் நாத்திகர்களின் மனப்பான்மை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட முயற்சியே பக்தனான அர்ஜுனனால் பகவானின் முன்பு எழுப்பப்பட்ட இக்கேள்வியாகும். அர்ஜுன உவாச அப்பழம் பவத்தோ ஜென்ம பழம் ஜென்ம விவசத கதம் ஏதத் விஜானியாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. அர்ஜுனன் வினவினான், சூரிய தேவனான விவஸ்வான் பிறப்பால் தங்களை விட பெரியவர், தாங்கள் அவருக்கு இவ்விஞ்ஞானத்தை ஆரம்பத்திலேயே உபதேசித்தீர்கள் என்பதை எவ்வாறு நான் புரிந்து கொள்வது? பகவான் கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையினுடைய ஞானத்தை லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு சொல்லிக் கொடுத்தேன். விவஸ்வான் மனித குல தந்தையான மனுவிற்கு கொடுத்தார். மனு அதை இக்ஷ்வாகு மன்னருக்கு வழங்க அது அப்படியே பரம்பரை பரம்பரையா வந்தது அப்படின்னு கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல சொல்றார். கிருஷ்ணர் அப்படி சொன்னதுனால அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறான். சரி கிருஷ்ணா, எப்படி சாத்தியமாகும்? விவஸ்வானும் ரொம்ப பெரியவர், விவஸ்வான் வயசுல ரொம்ப பெரியவர், சூரிய தேவர், இக்ஷ்வாகு மன்னருடைய வம்சத்துல தான் ராமச்சந்திரர் தோன்றினார். அப்படி பார்க்க போனா குறைஞ்சது ஒரு யுகம் முன்னாடி உள்ளது. விவஸ்வானுக்கு எப்ப சொல்லி கொடுத்தாருன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாத் முதல் பதத்துக்கு முதல் ஸ்லோகத்துக்கு கொடுக்கக்கூடிய பொருளுரையில அவர் விளக்கம் கொடுக்கிறார். எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கீதையை விவஸ்வானுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறத, அது பிரகாரம் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்துருக்கார். லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பகவத்கீதையை கிருஷ்ணர் சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கும் போது அர்ஜுனன் ஒரு இந்த கேள்வி எழுப்புறான். சரி கிருஷ்ணா, சூரிய தேவனோ உங்களை விட அப்பறம், அவர் வந்து நீங்க வந்து அப்பறம், பிற்காலத்தை சேர்ந்தவர். சூரிய தேவன் உங்களை விட பெரியவர், வயதால மூத்தவர். அவருக்கு எப்படி நீங்க சொல்லிக் கொடுத்துருக்க முடியும்? இப்ப நான் இருக்கிறேன், இங்க வந்து நம்ம கிஷோரி மோகன் பிரபு இருக்கார், அவர் வயதால மூத்தவர். உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது பிரபு? வாட் இஸ் யுவர் ஏஜ்? 58. அவருக்கு 58 வயதாகுது. இப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பகவத்கீதையை சொல்லி கொடுத்தேன்னு நான் சொன்னேன்னா, இங்க இருக்கிற நம்ம சைத்தன்ய கோபால் பிரபு என்கிட்ட கேள்வி கேட்பார், பிரபு என்ன சொல்றீங்க பிரபு, அவருக்கு வயசு 58 ஆகுது, உங்களுக்கு வயசு 28 ஆகுது, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தானே, கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பார். அவர் நினைப்பாரு என்ன இது, எனக்கும் இவருக்கும் ஒரே வயசு தான், அவருக்கு வயசு ஜாஸ்தி, அவருக்கு வயசு 58 ஆச்சு, 40 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்லி கொடுத்தேங்கிறாரு, அது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பா கேட்பார். அந்த மாதிரியான ஒரு கேள்விதான் இங்க அர்ஜுனன் கேட்கிறான். அப்புறம் பவத்தோ ஜென்மம், உங்களுடைய ஜென்மம் பிற்காலத்தை சார்ந்தது. பரம் ஜென்ம விபஸ்வதா, விபஸ்வத்தனுடைய ஜென்மமோ பரமமானது, உயர்ந்தது. கதம் ஏத்தத் விஜானியம், அது எப்படி சாத்தியமாகுங்கிறத நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. துவமாதோ புரோக்தவானிதி, எப்படி அதை உபதேசித்தீங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும். கேள்வி அவன் வந்து சவால் விடல, ஆனா அவன் வந்து அடக்கமா கேட்கிறான் எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அர்ஜுனனுக்கு தெரியாதா கிருஷ்ணர் யாருன்னு? கிருஷ்ணர் யாருன்னு தெரியாமல அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சான். கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் சொன்னான், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உங்களுடைய சீடன், எனக்கு நீங்க அறிவுரை கொடுங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி வரக்கூடிய அத்தியாயத்தை கிருஷ்ணர் சொல், அர்ஜுனன் சொல்லுவான் கிருஷ்ணர்கிட்ட, பரம் பிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரமம்பவாம் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜாம் விபும். ஓ கிருஷ்ணா, நீதாம் பரபிரம்மம், நீதாம் பரந்தாமர். பரந்தாமர் அப்படின்னா யார்கிட்ட எல்லாமே தஞ்சம் அடைஞ்சிருக்கோ, யாரை சார்ந்து எல்லாமே இருக்கோ, அத்தகைய நபர் நீங்க தான் பரந்தாமர். பரபிரம்ம பரந்தாம் பவித்ரம், மிகவும் தூய்மையானவர் நீங்க. பவித்ரம் பரமம்பா புருஷம் சாஸ்வதம் திவ்யம், நீங்க ஒரு நபர் நித்தியமானவர், சாஸ்வதமானவர், திவ்யமானவர், ஆதி தேவம், எல்லா தேவர்களுக்கும் ஆதியானவர், எல்லோருக்கும் முற்பட்டவர். விவஸ்வான் ஒரு தேவர், சூரிய தேவர் ஒரு தேவர், அவருக்கு முற்பட்டவர் ஆதி தேவம். அஜாம் விபம், பிறப்பற்றவர் நீங்க, மிகவும் உன்னதமானவர், மிகவும் பெரியவர். இத வந்து அர்ஜுனனே கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், இது வந்து எனக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கேன், கிருஷ்ணர் கீதையில சொன்னதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவன் சொல்லல. அர்ஜுனன், இதை நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், நாரதர் அசித்தர் தேவலர் வியாசர் போன்ற மாமுனிவர்கள்லாம் எனக்கு இதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க. விஷயத்தை அர்ஜுனன் எதெல்லாம் சொன்னான், அதாவது கிருஷ்ணர் எல்லா தேவர்களுக்கும் ஆதி. கிருஷ்ணரே கீதையில சொல்றார், அகம் ஆதிர்கி தேவானா, எல்லா தேவர்களுக்கும் நானே ஆதி, எல்லா தேவர்களுக்கும் நானே மூலம் அப்படிங்கிறத கிருஷ்ணரே கீதையில சொல்றார். அதே சமயத்துல அர்ஜுனன் என்ன சொல்றானா, இந்த விஷயத்த ஆதி தேவம் நீங்க தான் எல்லா தேவர்களுக்கும் ஆதி அப்படிங்கறத நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன், ஒருத்தர் ரெண்டு பேர் கிட்ட இருந்து இல்ல, 4 பேர் முக்கியமா சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் அர்ஜுனன் குறிப்பா 4 பேரை சொல்றான், நாரதர் அசித்தர் தேவலர் வியாசர், இவங்கெல்லாம் மாமுனிவர்கள், மிகச்சிறந்த பக்தர்கள். அதனால இந்த தேவர்கள் எல்லாம் இந்த மகாரிஷிகள் மிகச்சிறந்த பக்தர்கள், இவங்கெல்லாம் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. அதாவது நீங்கள் எல்லா தேவர்களுக்கும் ஆதி, இதை நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றான். சரி, எல்லா தேவர்களுக்கும் ஆதி அப்படின்னா அது விவஸ்வானுக்கும் ஆதிதான், அதை அர்ஜுனன் தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அர்ஜுனன் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேட்கிறான்? ஏன் அர்ஜுனன் இந்த கேள்வி எழுப்பணும்? ஓ கிருஷ்ணா, இது என்னது, நீயும் நானும் ஒரே வயசு, நீ உன்னை விட பெரிய ரொம்ப மூத்தவர், அவருக்கு எப்படி நீ சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஏன் அர்ஜுனன் எழுப்பணும்? இப்ப நம்ம சைத்தன்ய கோபால் என்கிட்ட கேள்வி எழுப்புறாரு வச்சுக்கோங்க, அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஒரு சாதாரண ஜீவன் அப்படிங்கிறது. நான் வந்து இதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு சொல்லியிருக்க முடியுங்கிறதுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது, அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவர் என்கிட்ட கேள்வி எழுப்பலாம், நீங்க எப்படி 40 வருஷத்துக்கு முன்னாடி கிஷோரி மோகன் பிரபுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு. ஆனா அர்ஜுனனுக்கு தெரியும் கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர் கிடையாது, கிருஷ்ணர் சாதாரண ஜீவன் கிடையாது, கிருஷ்ணர் சாக்ஷாத் பகவானே, அவர் பகவானே அப்படிங்கிறதுனால அவர் கண்டிப்பா விவஸ்வானுக்கு சொல்லியிருக்க முடியுங்கிறது அர்ஜுனன் நல்லா தெரியும். அர்ஜுனனே ஒத்துக்கிறான், ஆதி தேவம் எல்லா தேவர்களுக்கும் ஆதி நீதான், எல்லா தேவர்களுக்கும் அவரே ஆதியா இருக்கிறதுனால கண்டிப்பா சொல்லியிருக்க முடியும். அந்த நம்பிக்கை அர்ஜுனனுக்கு இருந்தது. இருந்தாலும் அர்ஜுனன் ஏன் இந்த கேள்வி எழுப்பினான்? அதுக்குதான் ஷீல பிரபுபா தன்னுடைய பொருளுரையில விளக்கம் கொடுக்கிறார். இதனாலதான் நம்ம வந்து பகவத்கீதையை பக்தர்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும். நம்மளே படிச்சு பாக்குறோம்னு சொன்னோம், அர்ஜுனன் ஒரு சாதாரண நபர், அதனால இப்படி ஒரு கேள்வியை எழுப்பிட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு போயிடுவோம். இல்ல கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபர், அதனால அவர் ஒரு கேள்வி எழுப்பிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவோம். இப்ப சைத்தன்ய கோபால் பிரபு என்கிட்ட கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதே கேள்வி அந்த முதல்ல சொன்ன அந்த கேள்வியை கேட்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒன்னு, நான் சாதாரண நபரா இருக்கணும், இல்ல அவருக்கு வந்து என்னை பத்தி தெரியாம இருக்கணும். சரியா, இந்த ரெண்டு தான், ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. அவருக்கு என்ன பத்தி தெரியாம இருக்கணும், இல்ல நான் வந்து ஒரு சாதாரண நபரா இருக்கணும். ஆனா கிருஷ்ணர் சாதாரண நபரும் கிடையாது, அர்ஜுனனுக்கு அவரை பத்தி தெரியாமலும் கிடையாது. அப்ப எப்படி அப்படிங்கறத ஒருத்தன் யோசிப்பான். எப்ப பிரபுபாதருடைய பொருளுரையை படிச்சாதான் அவனுக்கு அது பதில் கிடைக்கும். இல்லைன்னா என்ன நினைப்பான், ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு போயிடுவான், அர்ஜுனன் முட்டாள் நினைச்சிருவான், இல்ல கிருஷ்ணரை சாதாரண நபர் நினைச்சிட்டு போயிடுவான். இதுதான் உலகத்துல மத்த கீதையெல்லாம் படிக்கிறவங்க நினைக்கிறது. மத்த கீதையெல்லாம் எத்தனையோ பேரு பகவத்கீதைக்கு விளக்கம் எழுதியிருக்காங்க, ஆனா பிரபுபாத் வந்து பகவத்கீதை உண்மை இருள்னு கொடுத்திருக்காரு. ஏன் உண்மை இருள்னு கொடுத்தாரு? ஏன்னா அப்பதான் ஒருத்த வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த பகவத்கீதையை ஒருத்த வந்து உண்மை இருள படிச்சானாதான் அவனுக்கு புரியும், ஓ அர்ஜுனன் சாதாரண நபரும் கிடையாது, கிருஷ்ணர் சாதாரண நபரும் கிடையாது, அர்ஜுனன் அறியாமையிலையும் கிடையாது அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அவன் முட்டாள்தனமா நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஒண்ணு, அர்ஜுனனை முட்டாளா நினைச்சிருவாங்க, இல்ல கிருஷ்ணர் ஒரு சாதாரண நபரா நினைச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கிறான். ஷீல பிரபுபாத் பொருளுரையினுடைய முதல் வரியிலே நமக்கு அந்த கேள்வியை எடுக்கிற, பகவானின் பக்தனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணரது சொற்களை நம்ப முடியாமல் இருப்பது சாத்தியமா? அது எப்படி? அப்படியே அர்ஜுனனுக்கு தெரியலனே வச்சுக்கோ, கிருஷ்ணரை பத்தி தெரியலனே வச்சுக்கோ, ஆனா அர்ஜுனன் கிருஷ்ணருடைய பக்தன், அப்படி பக்தனா இருக்கக்கூடிய காரணத்தினால அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்றத கண்டிப்பா ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்டவன் தான் பக்தன், அப்படி நம்பாம இருக்கிறது சாத்தியமே கிடையாது. அதுதான் ஷீல பிரபுபாத் சுட்டி காட்டுற, அப்படி நம்பாமல் இருப்பது சாத்தியமா? கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனனுக்கு தெரியுதோ தெரியலையோ கிருஷ்ணர் சொல்றத நம்புவோம். நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வேத கலாச்சாரத்துல ஒரு பழக்கம் உண்டு, யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சாங்கன்னா இது என்ன வேத வாக்கா, நீ சொல்றத நான் கேக்குறது, நீ சொல்றது என்ன வேத வாக்கா? இல்ல சில நேரங்கள்ல சொல்லுவான், அவங்க வீட்டுல யாரு எது சொன்னாலும் அதை வேத வாக்கா எடுத்துப்பாங்க. அப்படின்னா என்ன, வேத வாக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய வாதங்களுக்கு அப்பாற்பட்டது. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா வேத வாக்கு அப்படிங்கிற கேள்வி? அப்படின்னா என்ன பொருள்? வேதங்களுடைய வாக்கு அப்படின்னா அது நம்மளுடைய வாதங்களுக்கு உட்பட்டது கிடையாது. வேதங்கள் வாதங்களுக்கு உட்பட்டது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வேதங்களுடைய சொற்களை அப்படியே ஏற்றுக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பார். வேதங்கள்ல சொல்லுது, ஒருத்தன் மலத்தை தொட்டான் அப்படின்னா குளிக்கணும், சரியா? அதே சமயத்துல வேதங்கள்ல சொல்லுது பசுவினுடைய மலம் அல்லது பசுஞ்சாணம் அது தூய்மையானது, அதை ஒருத்தர் தூய்மைப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணும் போது பசுஞ்சாணத்தை வைத்து அபிஷேகம் செய்வார்கள். எப்படிடா இது அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க, இந்த காலத்துல யோசிப்பாங்க. ஆனா வேத காலத்துல வேத வாக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. மலத்தை தொட்டா குளிக்கணும், பசுஞ்சாணத்தை வச்சு தூய்மைப்படுத்தலாம். அது எல்லாரும் பின்பற்றுவாங்க. வேத கலாச்சாரத்துல எல்லா வீட்லயும் சாணி போட்டு வீட்டை மொழுகுவாங்க தினசரி. அதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. வீட்டை தண்ணி வச்சு துடைக்கிறது கூட இந்த காலத்துல நடக்கிறது கிடையாது. ஏதோ ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை, தீபாவளிக்கு ஒரு தடவை, ஆயுத பூஜைக்கு ஒரு தடவை துடைச்சா உண்டு. அதுவும் துடைக்கிறது இல்லையா? பல பேரோட வீடுகளுக்கெல்லாம் போனோம்னா அவ்வளோ ஒரு உள்ள நுழையறதுக்கே அப்படி யோசிக்கணும். அவ்வளோ ஒரு தமோ குணத்துல இருப்பாங்க. வீட்டை துடைக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூய்மைப்படுத்துறதும் கிடையாது. அப்படிதான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நகரத்துல வாழக்கூடியவங்க எல்லாருமே அப்படிதான் வாழ்றாங்க. அது மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா நகர வாழ்க்கை அப்படிங்கிறது நரக வாழ்க்கை தான். ஏன்னா இப்படி தூய்மை இல்லாம இருக்கும்போது என்ன ஆகுது? அங்க வந்து பொசு வருது, வியாதி வருது, எத்தனையோ பொருள்கள் வருது. முன்னாடியில என்ன பண்ணுவாங்க? ஏதாவது குப்பை வருது அப்படின்னா அப்பெல்லாம் வீணா போன குப்பையெல்லாம் எதுவுமே கிடையாது. குப்பை தான் அது, இருந்தாலும் அது வந்து வீணாகாது. அப்படின்னா என்ன? அந்த குப்பையை வந்து உரமாயிடும். வேத கலாச்சாரத்தில் அதுதான், எதா இருந்தாலும் அது வந்து உரமாயிடும். அந்த உரத்தை உபயோகப்படுத்தி அவங்க தோட்டத்தில் போட்டுருவாங்க. அங்கே வந்து நஷ்டங்கிறது எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் அது உரமாக்க முடியும். நம்மளுடைய காய்கறி கழிவுகள்லாம் உரமாக்கலாம். ஆனால் அதை எங்கே போடுறது? போடுறது இடம் இல்லை. ஒரு ரேட் டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க வீட்டில் ஒரு மூலையில். கார்பரேஷன்காரன் மழை பெஞ்சதுன்னா ஒரு வாரம் வரமாட்டான். அந்த வீட்டில் இருக்கிறது பக்கத்தில் போக முடியாது, நாரும் வீட்டுக்குள்ளாரியே. அப்படின்னா என்ன? தமோ குணத்தில் இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகும்? கொசு வரும். கொசு வந்ததுன்னா வியாதி வரும், எல்லாமே வரும். ஆனால் மக்கள் முட்டாளாக இருக்கிறதுனால இதை சொன்னால் கூட நிறைய பேர் எடுத்துக்க மாட்டான். அடப்பாங்கப்பா பெரிய சுத்தம். ஆனால் வேத கலாச்சாரம் எப்படின்னா எல்லாமே தூய்மையானதாக இருக்கும். அந்த தூய்மையினுடைய ஒரு பங்காக இந்த பசுஞ்சாணத்தை உபயோகப்படுத்துவாங்க. இதை வேத வாக்குன்னு எல்லாரும் அப்படியே எடுத்துப்பாங்க. இதை யாருமே வந்து மறுத்து பேச மாட்டாங்க, வாதம் பண்ண மாட்டாங்க. இப்போதான் நவீன காலத்தில் எது சொன்னாலும் யார்கிட்ட சொன்னாலும் உடனே வாதம் பண்ண. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுங்க உடனே, நீ என்ன சொல்றது, உடனே வாதம் தான். அப்படிப்பட்ட வாதங்கள் வந்து ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து ஒரு கண்டிப்போட தான் ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் இரண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் சீடனா சமநிலைறான். கார்பண்ய தோஷ பாத சுபாவம் பிரிச்சாமித்வம் தர்ம சமூட சேத்தம் நிஷ்ரேயசன் நிச்சிதம் புரோஹித் தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். அர்ஜுனன் சரணடைறான். கார்பண்ய தோஷ, ஏதோ கருமித்தனத்தினால கஞ்சத்தனத்தினால நான் வந்து என்னுடைய சுபாவத்தை இழந்து நிக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் வந்து உங்ககிட்ட சரணடைறேன், நான் உங்களுடைய தயவு செய்து உங்களுடைய சீடனா ஏற்றுக்கொள்ளுங்க. சீடனா ஏற்றுக்கொள்றது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வந்து கிருஷ்ணருடைய உயரிய தன்மையை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்றான். உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார்? அவர் வந்து அர்ஜுனனை கண்டிக்கிறார். அவர் சொல்றார் கீதையினுடைய ஆரம்பத்திலேயே, அசோச்சுவான் அன்னு சோச்சஸ்தோம் பிரஜாவாதாம் பாசத்து கதாசூனக்கு தாசுன்னு நானும் சோச்சத்தி பண்டிதா. ஏ பெரிய பண்டிதன மாதிரி பேசுறியே, எதுக்கு நீ கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படாம தேவையில்லாத விஷயங்கள்ல நீ வந்து கவலைப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லி உடனடியாக கண்டிக்கிறார். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசினார் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில். ஏ அர்ஜுனா, உங்ககிட்ட எப்படி எங்கிருந்து இந்த கலங்கங்கள் வந்தது? குதஸ்துவா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரிய துஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம் அர்ஜுனா. அவர் சொன்னார், ஏ அர்ஜுனா, உங்ககிட்ட எங்கிருந்து இந்த கலங்கங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார். ஆனா அவனை வந்து கண்டிக்கல, அவனை வந்து கிருஷ்ணர் கண்டிக்கல. ஏன்? அவன் இன்னும் கிருஷ்ணர்கிட்ட சரணடையல. ஆனா அவன் கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்ச உடனே கிருஷ்ணர் அவனை கண்டிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, கிருஷ்ணருடைய வார்த்தைய அவன் வேத வாக்கா, கிருஷ்ணருடைய வார்த்தைக்கும் வேத வாக்குக்கும் வித்தியாசம் கிடையாது. வேத வாக்கு அப்படின்னா என்ன? சாக்ஷாத் முழுமுதர் கடவுள் கிட்ட இருந்து வந்தது. கிருஷ்ணர் சாக்ஷாத் முழுமுதர் கடவுள் அப்படிங்கிறதுனால வேதங்களுடைய வார்த்தைக்கும் பகவத்கீதைக்கும் வேறுபாடு கிடையாது. வேதங்கள் எல்லாமே ஸ்ருதி அப்படின்னு அழைக்கப்படுது. பகவத்கீதையும் ஸ்ருதியில தான் வரும். பகவத்கீதை ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தால் கூட சாக்ஷாத் முழுமுதர் கடவுளான கிருஷ்ணர் பரபிரம்மனால உபதேசிக்கப்பட்டதுனால இதுவும் ஸ்ருதி வேத வாக்கு. ஸோ கிருஷ்ணனுடைய வார்த்தை எந்த ஒரு வாதங்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேத வாக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதன் பிரகாரம் அர்ஜுனன் இங்க கிருஷ்ணர் சொல்லக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இருந்தாலும் அவன் வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவர்களுடைய தெளிவுக்காக இந்த கேள்வியை கேட்கிறான். அர்ஜுனனுக்கு இந்த கேள்வியை கேட்கணும் அவசியமே கிடையாது. ஆனா மற்றவர்களுக்காக அவன் இந்த கேள்வியை கேட்கிறான். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்கல அப்படின்னா, ஒன்னு மக்கள் வந்து அர்ஜுனனை கிருஷ்ணரை பற்றி தெரியாத முட்டாள்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க, இல்ல கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபரை நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணரை சாதாரண நபரா நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் மக்களுடைய தோற்றத்துக்கு ஒரு சாதாரண மனிதனை போலவே தோன்றினார். அவர் வந்து தேவகியினுடைய கர்ப்பத்துல அவதரித்து யசோதையின் வீட்டுல வளர்ந்தார். ஒரு சின்ன குழந்தைய போலவே தோன்றினார். பாக்குறதுக்கு கிருஷ்ணர் சாதாரண நபரை போலவேதான் இருந்தார். அதனால மக்கள் வந்து சில நேரங்கள்ல முட்டாளா அவங்க கிருஷ்ணரையும் சாதாரண நபரா நினைச்சிடுவாங்க. கிருஷ்ணரை பாக்குறதுக்கு ஒரு சாதாரண நபர் மாதிரி தான் இருக்கார். அவரும் ஒரு குழந்தையா இருந்தார், வீட்டுல விளையாண்டார், பசங்களோட சேர்ந்து மாடு மேய்க்க போனார். சாதாரண சின்ன பசங்கள்லாம் சுட்டி பண்ற மாதிரி அவரும் சுட்டி பண்ணார். அவரும் போய் பக்கத்துல பக்கத்துல போய் வெண்ணையெல்லாம் திருடினாரு. கடவுள் ஏன் போய் திருடணும்? எல்லாமே அவரோட சொத்து, அவர் ஏன் போய் திருடணும்? வெண்ணையை ஏன் போய் திருடணும்? கோபியர்களுடைய ஆடைகளை ஏன் அவர் போய் திருடணும்? கடவுளுக்கு இதெல்லாம் தேவையா? அதனால அவர் சாதாரண நபர் தான். இல்லைன்னா பாத்தீங்கன்னா குருக்ஷேத்திரத்திலயும் அவர் நிறைய தந்திரம்லாம் பண்ணாரு. நிறைய பேர் நினைக்கலாம் கடவுளை கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபரா நினைச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் பல நேரங்கள்ல ஒரு சாதாரண நபரை போல செயல்படுறார். யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய லீலைகளை மேலோட்டமா பாக்குறாங்களோ அவங்க கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபரா தான் நினைப்பாங்க. அவங்க கிருஷ்ணரை கடவுளா புரிஞ்சுக்க முடியாது. பாக்குறாங்க, ஓகே ஏதோ கொஞ்சம் சக்தி இருந்தது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணருடைய லீலை யார் வந்து ஒழுங்கா புரிஞ்சுக்கல, ஒழுங்கா பார்க்காம அவங்க ஆழமா படிக்காம பக்தர்கள் மூலமா படிக்கல அப்படின்னா அவங்க தவறா புரிஞ்சுப்பாங்க, நிச்சயமா தவறா புரிஞ்சுப்பாங்க, அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஒரு பக்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், அதாவது அவர்கிட்ட மற்றவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை கேட்டார். கிருஷ்ணர் வந்து ராதாராணியோட காதல் லீலைகள்ல ஈடுபடுறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இத பார்த்த மக்கள் வந்து கடவுளே இப்படி பண்ணலாமா அப்படின்னா கேக்குறாங்களே அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். சரி, உன்னால முடிஞ்ச நீனும் காதல் லீலைகளை ஈடுபடு, முடிஞ்ச பண்ணு. கிருஷ்ணர் லட்சோப லட்சம் ரூபத்துல தன்னை வியாபகம் பண்ணிட்டு ராசலீலையில நடனமான சாஸ்திரம் சொல்ற, உன்னால முடிஞ்ச பண்ணு. உன்னால முடியுமா? ரெண்டா வியாபகம் பண்ண முடியுமா? முடியாது. ரெண்டு இடத்துல டான்ஸ் ஆட முடியுமா? முடியாது. கிருஷ்ணர் கோடிக்கணக்கான கோபியர்களோட நடனம் பண்ணார். அவர் கிருஷ்ணர், எந்த செயலை செஞ்சாலும் அவர் கிருஷ்ணர் நிரூபிக்கிறார். ஸ்ரீல பிரபுபாத் சொல்வார், ஒரு தடவை அவர் சொன்னார், கிருஷ்ணருடைய இந்த செயல்கள் எல்லாம் பார்த்து, கிருஷ்ணருடைய லீலைகளை பார்த்து நீ கிருஷ்ணரை வந்து அயோக்கியன்னு நீ நினைச்சினா கூட, அப்ப கூட நீ என்ன ஒத்துக்கணும்னா, கிருஷ்ணர் எல்லாரையும் விட சிறந்த அயோக்கியன். நீ கிருஷ்ணரை அயோக்கியன்னு சொன்னா கூட கிருஷ்ணர் எல்லாரையும் விட பெரிய அயோக்கியன். ஏன்னா நீ ஒருத்தரோட டான்ஸ் ஆடுறதுனால அவனா நீ அயோக்கியன். கிருஷ்ணர் லட்சோப கோடிக்கணக்கான கோபியர்களோட நடனம் ஆடுறாரு, அதனால அவர் எல்லாத்தையும் விட பெரிய அயோக்கியன். ஆக மொத்தம் அவர் எல்லாரையும் விட பெரியவன், அதனால நீ அவர்கிட்ட சரணடைஞ்சான். எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணர் பெரியவர். கிருஷ்ணரோட திருடன் நீ நினைச்சினா கிருஷ்ணரை போய் திருடன் யாருமே இருக்க முடியாது. கிருஷ்ணரை ஒரு ஏமாற்றுக்காரன் நீ நினைச்சினா கிருஷ்ணரை போல யாராலையும் ஏமாற்ற முடியாது. கிருஷ்ணரை நீ எப்படி நினைச்சாலும், கிருஷ்ணரை உன்னுடைய அன்புக்குரியவர் நினைச்சினா கிருஷ்ணரை போல உன மேல அன்பு செலுத்த யாராலையும் முடியாது. எந்த ரூபத்துல நீ கிருஷ்ணரை பார்த்தாலும் அவர் எல்லாரையும் விட உயர்ந்த நிலையில இருக்க. அது மாதிரி கிருஷ்ணருடைய அந்த உன்னத லீலைகள் எல்லாம் சாதாரண மக்களால புரிஞ்சுக்க முடியாது. மக்கள் வந்து கிருஷ்ணர் ஒரு அவரும் நம்மளை போல ஒரு நபர் நினைச்சு ஏளனம் செய்வாங்க. கிருஷ்ணருடைய செயல் ஒன்னொன்னையும் ஒருத்தர் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தான்னா அவன் புரிஞ்சுக்க முடியும். இது சாதாரண செயல் அல்ல. உதாரணத்துக்கு ஏதோ ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம், ஏதாவது ஒரு லீலை சொல்லுங்க, கிருஷ்ண லீலை நீங்களே சொல்லுங்க. எதை வந்து மக்கள் சாதாரணமா நினைச்சுப்பாங்களோ அந்த லீலை சொல்லுங்க. சூழ்ச்சி பண்றாரு, கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்றாரு. எந்த விதத்துல சூழ்ச்சி பண்றாரு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஜெயத்ரதன கிருஷ்ணர் அர்ஜுனன் வதம் பண்றதுக்காக, தெரியுமா அந்த கதை? தெரியாதா? கதை சொல்றதுக்கு நேரம் இல்லையே, பரவாயில்ல சுருக்கமா சொல்லலாம். அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு, அபிமன்யுவ நிறைய மாவீரர்கள் சேர்ந்து கொண்டுடுவாங்க, சக்கரவியூகத்துல சிக்க வச்சு கொண்டுடுவாங்க. உண்மையில சக்கரவியூகத்தை துரோணாச்சாரியர் அமைச்சிருப்பார். அவர் அமைச்சதற்கு காரணம் யுதிஷ்ட மகாராஜரை சிறை பிடிக்கணுங்கிறதுக்காக. யுதிஷ்ட மகாராஜரை சிறை பிடிச்சிட்டா போர் நின்று போயிடும், அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால துரோணாச்சாரியர் சக்கரவியூகத்தை அமைச்சிருப்பார். சக்கரவியூகத்துக்கு உள்ளார போய் அதை உடச்செறிஞ்சு வெளியில வரக்கூடிய திறமை அந்த போர்க்களத்துல கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் மட்டும்தான் உண்டு. ஆனா அர்ஜுனன் அந்த சூழ்நிலையில வேற இடத்துல போர் புரிஞ்சுன்றமா. அப்போ அந்த சக்கரவியூகத்துக்குள்ளார உள்ள போகணும், யார் உள்ள போறது? யுதிஷ்ட மகாராஜ் உள்ள போனால் மாட்டிப்பார், வேற யாரும் உள்ள போனாலும் மாட்டிப்பான். அதனால அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அவன் தான் உள்ள போறேன் அப்படிங்கிறதுக்கு முன் வருவான். அபிமன்யு சொல்லுவான், எனக்கு உள்ள போக தெரியும் வெளியில வர தெரியாது. நான் உள்ள போனேன், என்னை பின்தொடர்ந்து நீங்க எல்லாருமே வாங்க. நீங்க எல்லாருமே என்னை பின்தொடர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம வெற்றி நமக்கு வந்து தோல்வி ஏற்படாது அப்படின்னு அபிமன்யன் சொல்லுவோம். அபிமன்யன் கிருஷ்ணருடைய சீடர், அதனால ஏற்றுக்கொண்டு அபிமன்யன் உள்ள போவோம். மற்றவர்கள் எல்லாம் பின்தொடர்ந்து வரும்போது எல்லாரையும் ஜெயத்ரதன் தனியால தோக்கடிச்சிருவோம். யுதிஷ்டர், பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் ஜெயத்ரதன் ஒரு நாள் போர்ல தோற்கடிக்கிறதுக்கு அவன் வரம் வாங்கியிருப்பான். அந்த வரத்தை உபயோகப்படுத்தி ஜெயத்ரதன் தோற்கடித்து விடுவான். அதனால ஜெயத்ரதனுடைய காரணத்தினாலதான் தனது மகன் அபிமன்யு மரணம் அடைஞ்சான்ங்கிறது அர்ஜுனனுக்கு தெரிஞ்சறியும் அர்ஜுனன் வந்து சபதம் எடுப்பான். மறுநாள் போர் முடியறதுக்கு முன்னாடி நான் ஜெயத்ரதனை வதம் செய்வேன், அப்படி வதம் செய்யலைன்னா நான் அக்னி பிரவேசம் செய்வேன். ஏன்னா சத்திரியனுடைய விரதம் அந்த மாதிரி. அதன் பிரகாரம் அர்ஜுனன் அடுத்த நாள் போர்ல ஜெயத்ரதனை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஆனா கௌரவ படை எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்லாம தடுக்கணும், அதுதான் நம்மளுடைய முக்கிய பணி. அதை செஞ்சிட்டோம்னா அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செஞ்சிருவான். அக்னி பிரவேசம் செய்துட்டான் அப்படின்னா நம்ம போர் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அர்ஜுனன் தான் மிகப்பெரிய எதிரி, ரொம்ப பலசாலி. அர்ஜுனனை சமாளிக்கிறது தான் பெரிய ரொம்ப கஷ்டமானது. மேத்த எல்லாரையும் சமாளிச்சிடலாம். இந்த அர்ஜுனன் பீமன், பீமா அர்ஜுன சம்பாவத்தம் கீதையே சொல்லுவான் ஆரம்பத்துல துரியோதன, பீமார்ஜுன இவங்க ரெண்டு பேர் தான் பெரிய தடையா இருந்தாங்க. அதனால அர்ஜுனனுடைய கதை முடிஞ்சு போயிடும்னு சொல்லி எல்லாரும் திட்டம் தீட்டி ஜெயத்ரதன ரொம்ப தொலைவில் வச்சிருவான். ஜெயத்ரதனை அர்ஜுனன் அணுகிறதுக்கு முன்னாடி நிறைய படைகளை நிறுத்தி வச்சு எல்லாரையும் அர்ஜுனன் வந்து கொண்டுகிட்டு போயிட்டே இருப்பான், முன்னோக்கி போயிட்டே இருப்பான். ஆனா போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் படை, எல்லாத்தையும் அழிச்சு போயிட்டே இருப்பான். அவ்வளோ தூரத்தில் ஜெயத்ரதன் வச்சுருப்பாங்க, நெருங்க முடியாத அளவில் கிலோமீட்டர் கணக்கில் தூரத்தில் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரையும் அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் பக்கத்தில், ஆனாலும் நெருங்க முடியாது, ரொம்ப தொலைவில் இருப்பான். ஜெயத்ரதனோட கொடி மட்டும்தான் அவன் அர்ஜுன கடைசியாக பார்ப்பான். இருந்தாலும் சூரிய அஸ்தமனம் ஆக போகுது. அந்த சூழ்நிலையில் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், தன்னுடைய பக்தனை காப்பாற்றணுங்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் ஜெயத்ரதனை அழிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து தன்னுடைய சக்கரத்தை ஏறி சூரியனை மறைச்சிடுவார். ஓ சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷத்தோட ஜெயத்ரதன் வெளியில வருவான். உடனே மறுபடி கிருஷ்ணர் தன்னுடைய சக்கரத்தை வெளியில் எடுத்து சூரியன் இன்னும் மறையிலப்பா இருக்கு அப்படிங்கிறத காட்டி அர்ஜுனனை ஜெயத்ரதனை கொல்ல சொல்றார். அதன் பிரகாரம் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்னிடுவான். இப்ப மக்கள் நினைப்பான், ஓ இங்க பேர் பகவான் சூழ்ச்சி பண்ற, அவங்க புற சொல்லலாம், ஏய் நீ என்ன அவர் என்ன கடவுள்னு சொல்ற, அவர் சூழ்ச்சி பண்றார். சரி அவர் சூழ்ச்சி பண்றாருன்னு சொல்ற, ஆனா அவர் பண்ணின சூழ்ச்சியினுடைய தன்மையை பாரு, சூரியனே மறைச்சார் ஒன்னால முடியுமா, சூரியனே மறைச்சாருப்பா அவருக்கு ஒன்னால முடியுமா? அப்ப அவர் பண்ண சூழ்ச்சியும் பரம சூழ்ச்சி, யாராலையும் செய்ய முடியாது. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய செயல் மற்றவர்களால செய்யப்பட முடியாதது அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறார். அவருடைய சில செயல்கள் பார்க்கறதுக்கு சாதாரண நபரை போல தெரிஞ்சால் கூட அப்பப்போ அவருடைய ஒரு சில செயல்களின் மூலமா அவர் நிரூபிக்கிறார் தான் சாதாரண நபர் அல்ல அப்படிங்கிறார். இதெல்லாம் யார் ஒருத்தர் முறையான பக்தர்கள் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா அவங்க கிருஷ்ணரை ஏளனம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் தான் கீதையில பின்னாடி சொல்ற, நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா அப்பகிருத்த ஜானா ஆசிரியம் பாவம் ஆசிரித்தார். நாலு விதமான மக்கள் எங்கிட்ட சரணடையதுல, யாரு மூடா முட்டா பசங்க, நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. தம் உலகத்தை பாத்தீங்கன்னா லட்சம் லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. தமிழகத்துல மக்கள் தொகை இப்ப கணக்கெடுக்க போறாங்க, எவ்வளவு கோடி இருக்க போகுது, 7-8 கோடி இருக்காங்க தமிழகத்துல. எத்தனை பேர் அதுல கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறாங்க, நூற்று கணக்கில் கூட இல்லை, நூற்று கணக்கான மக்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன, மிச்சவங்களை எல்லாரும் இந்த நாளில் ஏதோ ஒண்ணு வருவாங்க, ஒண்ணு மூடா முட்டா பசங்க இல்லையா, மூடா நராதமா மனிதர்கள்ல கடை நிலையில இருக்காங்க. மனுஷனே கிடையாது, மனுஷனே கிடையாது, மனுஷமா மனுஷன் உடல்ல இருக்கான மனுஷனே கிடையாது, மனிதர்கள்ல கடை நிலையில இருக்கான். இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய மக்கள், அவனுக்கு வந்து அவன் மனுஷனானே தெரியாது, அவ்வளோ ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபடுவான். ஆனா அவங்கள தான் வந்து நாட்டில் பெரிய பெரிய தலைவர்களாக வச்சுப்பான். நவீன ஜனநாயகத்தில் இல்லை, இப்போ நவீன காலத்தில் அதை வந்து பேர் மாத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜனநாயகத்தை பணநாயகன் ஆகிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஜனநாயகத்தில் யார் தலைவராக முடியும் அப்படின்னா, யார் வந்து படு கேவலமான செயல்கள் செய்கிறாங்களோ அவங்க எளிமையாக தலைவராக இருக்கலாம், எளிமையாக அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள்லாம் கிடைக்கும். எனிவே மனிதர்ல கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் மாயையினால் அறிவு கவரப்பட்டோம், மாயா அப்பகிருத்த ஞானம், அவனுக்கு வந்து கொஞ்சம் புத்தி இருக்கு, ஆனா அவனுடைய புத்தி அவனுடைய மாயினால கவர்ந்துருச்சு. நீங்க பார்க்கலாம் பெரிய பெரிய பட்ட படிப்புலாம் வாங்கியிருப்பான், ஆனா பக்தனாக மாட்டான். ஏன், இவ்வளவு படிச்சிருக்கியே உனக்கு இவ்வளவு அறிவு இருக்கணுமே நீ பக்தனாக, இல்ல இல்ல அதெல்லாம் நான் இத்தனை கேள்வி கேட்கலாம் அந்த இது அந்த இது. மாயா அப்பகிருத்த ஞானம், அவனுடைய ஞானம் அவனுடைய அறிவானது மாயினால கவரப்பட்டது. இல்ல ஒரு சிலர் ஞானமே தெரியும், சாஸ்திரமா படிச்சிருப்பான், ஆனா மாயினால கவரப்பட்டு கிருஷ்ணரை சாதாரண நபரா நினைச்சிட்டு கிருஷ்ணர் கிட்ட சரணடைய மாட்டான். அவங்க எல்லாம் அந்த மாயாவாதிகள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இல்ல அவனே புதுசா ஒரு கடவுளை உருவாக்கிடுவான். கடவுள் அப்படின்னா யாரு, இந்த உலகத்தையே தாங்கக்கூடியவரா இருக்கணும். ஆனா இப்ப ஒருத்தருக்கு பிறந்த நாள்களா கொண்டாடிட்டு இருக்காங்க, அந்த கடவுளை பாத்தீங்கன்னா அவரை தாங்கறதுக்கு ஒரு சக்கர நாற்காலி தேவைப்படுது. அப்படிலாம் கடவுள் இருக்கிறாங்க இந்த காலத்துல, அவங்களுக்கு பிறந்த நாள்களாதான் கொண்டாடுறாங்க. எப்படி பார்த்தாலும் என்னன்னா அத்தகைய மக்கள் கிருஷ்ணர்கிட்ட சரணடையாம வேற யாரோ ஒரு தட்ட சரணடைறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு மேலோட்டமா அறிவு இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கூட மாயா அப்படிங்கிறத ஞானா அவங்களும் முட்டாகாது, அறிவு கவரப்பட்டு விட்டது. இல்ல அசுரர்கள், ஒரு சில அசுரர்கள் தெளிவா அசுரர்கள், முழுக்க முழுக்க அசுரர்கள். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த அசுரர்கள் கிருஷ்ணரை வந்து ஏளனம் பண்ணுவான், கிருஷ்ணரை கேலி பண்ணுவான், கிருஷ்ணர் கிட்ட சரணடையாம இருக்கிறது மட்டும் இல்ல கிருஷ்ணரை கேலி பண்ணுவான். இரணியகசிப்பு கேட்பான் பிரலாத, என்னப்பா உங்க கடவுள் நாராயணர் எங்கப்பா இருக்கிறார், அவரு என்ன கண்டு பயந்துகிட்டு தான் எல்லாரோட இதயத்தை போய் ஒழிஞ்சுக்கிட்டான், தெரியுமா அது உனக்கு, அவனுக்கு தெரியுது இரணியகசிப்பு கிருஷ்ணர் எல்லாரோட இதயத்தையும் இருக்கிறாரு. ஆனா அவன் சொல்லுவான், என்ன கண்டு பயந்துதான் கிருஷ்ணர் வந்து இதயத்துக்குள்ளார ஒழிஞ்சிட்டு இருக்கான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாத்தீங்களா. அது மாதிரி நவீன காலத்துல கூட பல நேரங்கள்ல பல அசுரர்கள் சவால் விடுவாங்க, என்ன அவங்க கடவுள், அவர் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், கிருஷ்ணர் எப்படி இதெல்லாம் சும்மா கதை கட்டு கதை, ராமர் எப்படி பாலம் கட்ட முடியும், இப்பெல்லாம் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க எல்லாருமே வந்து இந்த நாளில் வராங்க, முட்டாள்கள், மனிதரில் கடைநிலையோ இல்ல அவங்க வந்து மாயினால அறிவு கவரப்பட்டோர் நாஸ்திகர்கள் அசுரர்கள். இந்த நாலு பிரிவுல வராங்க. இவங்க கிருஷ்ணருடைய உயர்ந்த இயற்கையை பற்றி தெரியாமல் இருக்காங்க. கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவரே பரமபுருஷ பகவான், எல்லாவற்றுக்கும் ஆதி, இந்த விஷயத்தை தெரியாம இருக்காங்க. கிருஷ்ணர் கீதையில் இன்னொரு இடத்துல சொல்றார், அவஜானந்தி மா மூடா மானுஷ்யம் தனு மாசித்தம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவர் சொல்ற, நான் வந்து மனிதனா தோன்றும் போது அவஜானந்தி ஏளனம் செய்யறாங்க யாரு, மூடர்கள், மூடா முட்டாளர்கள். பெரிய அளவோட படிச்சிருந்துருக்கலாம், நிறைய பேர் நீங்க பார்க்கலாம் ரொம்ப படிச்சிருப்பாங்க, நிறைய அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க, பகுத்தறிவுக்கு தந்தைன்னு கூட சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க வந்து கிருஷ்ணரை ஏளனம் செய்வாங்க, ஏன், அவங்க வந்து மூடர்கள். நமாம் அவஜானந்தி மா மூடா மானுஷ்யம் தனு மாசுதம், நான் மனித ரூபத்துல வரும்போது என்ன ஏளனம் செய்யறாங்க, முட்டாள்கள். பரம்பாவம் அஜானந்தோ, என்னுடைய பரம்பாவம் என்னுடைய உயர்ந்த இயற்கையை பற்றி அவங்க அஜானந்தோ அறிய மாட்டார்கள். மமபூத மகேஸ்வரம், நான் தான் எல்லா பூதா எல்லா உயிர்வாளிகளுக்கும் மகேஸ்வரன், எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறைவன் நான் தான் அப்படிங்கிறத அவங்க தெரியாமல் இருக்காங்க. அப்படி தெரியாத முட்டாள்களா இருக்கிறதுனால அவங்க கிருஷ்ணரை ஏளனம் செய்வாங்க, அறிவில்லாத மக்கள். சோ இப்படி கிருஷ்ணர் தன்னை பற்றி விளக்கிறார், தன்னை பற்றி அறியாதவர்களை பற்றியும் விளக்கிறார் கீதைகள். அதனால யாரொருத்தர் இந்த பகவத்கீதையை படிக்கிறாங்களோ அவங்க உண்மையில கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா பகவத்கீதையை படிச்சு பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் பகவத்கீதையை படிப்பாங்க, கிருஷ்ணர்கிட்ட சரணடைய மாட்டாங்க, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அத்தகைய பகவத்கீதையை படிச்சு பிரயோஜனம். அதனால கிருஷ்ணரே இங்க சாட்சாத் விளக்குறார் தன்னை பற்றி. அர்ஜுனன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டதுனாலதான் நமக்கு இன்னைக்கு பலன் இருக்கு, நம்மளால இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். கிருஷ்ணர் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்றார், ஏ அர்ஜுனா நீயும் நானும் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம், ஆனா உனக்கெல்லாம் அதை ஞாபகத்துல இருக்க, என்னால ஞாபகத்துல வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம தான் எதுக்காக வர்றேன், எப்படி வருகிறேன், தன்னுடைய செயல்கள் எப்படிப்பட்டது, தான் இங்க வரும்போது எப்படி செயல்படுகிறேன், இந்த விஷயத்தெல்லாம் கிருஷ்ணன் தொடர்ந்து விளக்க இருக்கார். அர்ஜுனன் கேட்ட இந்த கேள்வியினாலதான் நமக்கு இவ்வளவு ஒரு பலனை கிடைச்சது. இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நம்ம என்னன்னா தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ண பக்தியில வர்றோம், நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றோம், கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம், பிரசாதம் எடுத்துக்கொள்றோம், இதெல்லாம் செஞ்சா கூட அதே சமயத்துல கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், கிருஷ்ணர் யார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அவசியம். கிருஷ்ணர் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம வெறும்னா கிருஷ்ண பக்தியை மட்டும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அது வெறும் சடங்கா போயிடும். வெளியில இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போறாங்க, சனிக்கிழமை ஆனா பெருமாள் கோயிலுக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனிச்சுன்னா கறி கடைக்கு போறாங்க. அதே மாதிரி நம்மளும் கிருஷ்ண பக்திக்கு வந்துட்டு ஏதோ ஞாயிற்று இங்க வந்து சனிக்கிழமை ஆனா நாங்க வந்து இங்க ஹரே கிருஷ்ண கோயிலுக்கு போகணும், பஜனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெறும் சடங்காயிடக்கூடாது. இது வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம ஆழமா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கிருஷ்ணர் யார்? அவரே பரம புருஷ பகவான், எல்லோருக்கும் ஆதி. ஜென்மாத்யஸ்ய யதஹ, யாரிடமிருந்து எல்லாம் தோன்றியதோ அந்த பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தர் உணர்ந்துட்டு அதன் பிரகாரம் இந்த கிருஷ்ண பக்தியை செயல்படுத்தணும். அப்ப நம்ம கிருஷ்ண பக்தியில உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். கிருஷ்ணர் கோபியர்களுடைய ஆடைகளை திருடிட்டு போறாரு, ஏன் அவர் அந்த மாதிரி செய்தார்? பல விதங்கள்ல இதுக்கு பதில் கொடுக்கலாம். ஒரு விதத்துல பதில் கொடுக்கணும் அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அலசி ஆராய்ஞ்சோம்னா நாரி போயிடும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உட்பட அதையே நீ கேட்கறதில்ல. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நீ ஏன்பா கேட்கற? முதல்ல வாயை அடைச்சிடலாம். நான் சொல்ல தேவையில்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிங்கிறது. தமிழகத்துல இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் ஒவ்வொருத்தருடைய அரசியல் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. முதல்ல ஒருத்தரை சுட்டி காட்டினேன், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் எல்லாரும் அறிஞ்சது. பலருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாரும் அறிஞ்சது. இருந்தாலும் அது தனிப்பட்ட வாழ்க்கை, அதை வந்து மக்கள் பார்க்காம அவர் சமுதாயத்துக்கு என்ன செய்தார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாங்க. சாதாரண ஒரு பெரிய மனுஷனுக்கே நீ அப்படி பாக்குற. அப்ப கடவுளை பொறுத்தவரை முதல்ல அவர் சொன்ன விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. சோ இது உண்மையில மக்கள் யார் வந்து வாதம் பண்றாங்களோ அவங்களுக்கு இதுதான் பதில். மத்தபடி விஷயங்கள்லாம் பக்தர்களுக்கு நம்ம புரிய வைக்கலாம். உண்மையில உண்மையில கிருஷ்ணருக்கு முன்னாடி ஆடைகள் அப்படிங்கறத எதுவுமே கிடையாது. அவருக்கு வந்து இந்த உடலும் ஒரு ஆடைதான், இந்த ஆடையும் ஒரு ஆடைதான். இது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும் கிடையாது, யாரு கிருஷ்ண பக்தியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கே அப்படித்தான். அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் எப்படி அதுக்குள்ளார கொண்டு வர முடியும்? இப்ப நான் வந்து சைத்தன்ய கோபால் பிரபு இருக்கார், அவர்கிட்ட இருந்து எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும்? அதை விட நிறைய இருக்கணும், பல மடங்கு இருக்கணும். அப்படின்னாதான் எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். சோ கிருஷ்ணரை வழிபடுறதின் மூலமா நான் காமத்துல இருந்து விடுபடுறேன் அப்படிங்கிற பட்சத்துல கிருஷ்ணர் எப்படி காமத்துக்கு உட்பட்டவரா இருக்க முடியும்? கிருஷ்ணரை வழிபட்டவர், கிருஷ்ணருடைய தூய பக்தர், ஸ்ரீமத் பாகவதத்தை உரைத்தவர். எப்படி தெரியும் நமக்கு கிருஷ்ணர் கோபியர்களுடைய ஆடைகளை திருடி சென்றது? எப்படி நமக்கு தெரியும்? சுகதேவ கோஸ்வாமி நமக்கு சொல்லி கொடுத்தார். சுகதேவ கோஸ்வாமி அதை போற்றி புகழ்றார். அதை மிக உயர்ந்த ஆன்மீக நிலையா நினைச்சு அவர் வந்து அதை ரசிக்கிறார். அவர் எப்படி இருக்கார் தனிப்பட்ட விதத்துல? எல்லாவற்றையும் துறந்து இருக்கார். அவர் ஆடைகளை அணியாதவரா இருக்கார். ஏன்னா யார் ஒருத்தர் ஆன்மீகத்தை முன்னேறிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த உடை அப்படிங்கறது ஒரு பொருட்டு கிடையாது. மிக உயர்ந்த நிலையா, ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை. சோ அப்படி பார்க்கும்போது எப்படி அது அப்படி கோபியர்களுடைய ஆடைகளை கிருஷ்ணர் திருடினது எந்த விதத்துல குற்றமாகும்? அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கார், எப்பவுமே அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கார். அந்த கோபியர்கள் அடைந்திருக்கக்கூடிய ஆடைகளுடைய ஒவ்வொரு அணுத்துகள்லயும் கூட கிருஷ்ணர் இருக்கார். எப்படி இருந்தாலும் அவங்க எப்பவுமே கிருஷ்ணருக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் முன்னாடி யாரும் எதையும் மறைச்சு இருக்க கிடையாது, எல்லா இடத்துலயும் கிருஷ்ணர் இருக்கார். அதாவது கிருஷ்ணர் அந்த நிகழ்ச்சியின் மூலமா கோபியர்களை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஏன்னா கோபியர்கள் எல்லாரும் கிருஷ்ணரை தன்னுடைய கணவனா அடையணும் அப்படிங்கிறதுக்காக காத்யாயனி விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்கும் போது அவங்களுடைய ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக, ஏன்னா வேத கலாச்சாரத்தை ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி மட்டும்தான் ஆடை இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கறனால இந்த கோபியர்கள் தன்னுடைய கணவனா கிருஷ்ணர் ஏற்றுக்கொண்டார். சோ அதுக்காக அவர் வந்து அந்த லீலைகளை செய்தார். ஆனா கிருஷ்ணரை பொறுத்தளவு ஏன்னா கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது பத்தி நிறைய பேசலாம். ஸ்ரீல பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கிறார் கிருஷ்ணா புத்தகத்துல, அதை படிச்சோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா சொல்ல போனோம்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதை பத்தி கேட்கறதுக்கு மக்களுக்கு அருகுது கிடையாது சொல்ல போனோம். ஓகே, வேற கேள்விகள், வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? பொதுவா இந்த போலி நபர்கள்ட்ட போறவங்க இந்த மாதிரி கேசாதான் இருக்கும். பார்க்கலாம், வெளியில ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம். கடவுள் அப்படிங்கிறவர் சர்வ சக்திமான், எல்லாவற்றும் எல்லா சக்திகளும் உடையவரா இருக்கணும். ஆனா கடவுள் அப்படிங்கிறவர் அவர் கிருஷ்ணர் கீதையில நான் தான் மலை அனுப்புறேங்கிறார். சரியா, கிருஷ்ணர் நினைச்சா மழை வரும், கிருஷ்ணர் நினைச்சாருன்னா மலையை நிறுத்த முடியும். ஆனா ஒரு கடவுள் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு குடிநீருக்காக அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றார், அதுக்காக கோடிக்கணக்கில் பணம் வசூலிக்கிறார். ஏன்பா கடவுள் எங்கேயாவது குடிநீருக்காக ப்ராஜெக்ட் பண்ணுமா, பணம் வசூலிக்கணுமா? இன்னொரு கடவுள் என்ன சொல்றாரு, எங்கிட்ட நீ வந்து தீட்சை வாங்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு தீட்சா, 25,000 ரூபாய்க்கு ஸ்பெஷல் தீட்சா, 1,00,000 ரூபாய்க்கு சூப்பர் ஸ்பெஷல் தீட்சா. அவங்க ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க ஒன்னுக்கும், எனக்கு சரியா பேர்லாம் தெரியல. ஆனா இப்படிதான், ஏ கடவுளுக்கு நான் எதுக்கே பணம் கொடுக்கணும்? அதாவது அவருக்கு பணம் தேவை, பணம் பணம் பணம். ஒருத்தர் போனார் இன்னொரு கடவுள்கிட்ட, போய் ஆசீர்வாதம் வாங்கலான்னு போனார். போனனி இப்படி எந்திரிச்சு ஆசீர்வாதம் அப்படி அவர் கை தலையில வச்சாரு, வச்சரி இப்படி வெளில வந்தனையும் இங்க இருக்கிற பிடிச்சி, ஆ சரி சரி பணம் கொடு பணம் கொடு, ஐயா பாக்கெட்ல எதுவும் இல்லை இருக்கிறத கூடிய அப்படின்னு சொல்லி இருக்கிறத உருவிக்கிட்டு ஒரு 50 ரூபாய் இருந்தா போயிட்டு வசதி அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன் கடவுளா இது, என்ன மாதிரி கடவுள் இதெல்லாம்? ஸ்ரீல பிரபுபாதர் இருந்த போது ஒரு தடவை ஹாங்காங்ல ஸ்ரீல பிரபுபாத் போனப்ப அங்க ஒரு குருஜி மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர், இந்த மாதிரி போலி சாமியார், போலி கடவுள், தன்னையே கடவுள்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அவரை பத்தி அவர் வந்து கொஞ்சம் பிரபலமா இருந்தார். ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட அங்க வந்த பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க, பிரபுபாதர் நீங்க குருஜி மகாராஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேங்கிறத உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சுக்கணுமா? உண்மையிலே தெரிஞ்சுக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமாயிட்டான். அவர் கடவுள் கிடையாது, நாய். பிரபுபாத் சொல்றாரு, அழகா சொல்றாரு இங்கிலீஷ்ல, அவர் காட் இல்ல டாகுங்க. ஆனா அப்புறம் சொல்லிட்டு அதோட நிறுத்துற பிரபுபாத், நான் மூஞ்சியில சிறுநீர் கழிக்க முடியும், அவன் மூஞ்சியில எட்டி உதைக்க முடியும், என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரியான கடவுள் அவன், என்ன மாதிரியான கடவுள் அவன்? அவன் பத்திரிக்கிற அவன் ஆடி போயிட்டான், என்னடா இது, ஒரு சுவாமி வந்து இன்னொருத்தர் மூஞ்சியில சிறுநீர் கழிக்கிறேன்னு சொல்றாரு, எட்டி உதைக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா செஞ்சாலும் என்ன பண்ண முடியும் அவனால, என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவன் கடவுள் கிடையாது, அவன் ஒரு அயோக்கியன். எத்தனையோ பேர் ஒவ்வொரு நாளும் முளைக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா கடவுள் முளைப்பாங்க. மக்கள் முட்டாளா இருக்கிறதுனால அந்த முட்டாளர் பின்னாடி போறாங்க. எத்தனையோ மக்கள் முட்டாளா இருக்காங்க, அதனால போறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் தன்னை வந்து அம்மான்றுவான், தான் தான் வந்து துர்கான்றுவான், துர்கையினுடைய அவதாரம்ன்றான். பெரும்பாலும் இந்த அவதாரம் சொல்ற கேஸ்னா விஷ்ணு தான் சொல்லுவோம். இன்னொருத்தர் என்ன பண்ணான்னா, ரெண்டு பிளாஸ்டிக்ல ரெண்டு கையை வச்சுக்கிட்டு பின்னாடி அதுல வந்து சக்கரம் சாதையை வச்சுக்கிட்டு நான் தான் விஷ்ணுன்னா தெரியுது எல்லாருக்கும் பிளாஸ்டிக்ல வச்சிருக்கிறான்னு. இருந்தாலும் மக்கள் போறாங்க, அப்படின்னா என்ன மாதிரியான மக்களா இருப்பாங்க நினைச்சு பாருங்க. அறிவில்லாத மக்கள், அந்த அறிவில்லாத மக்கள்னால அந்த மாதிரியான அறிவில்லாத நபர்களும் பிரபலம் அடைகிறாங்க. சில பிரபாத அழகா சொல்ல, மக்கள் ஏமாறுறதுக்கு தயாரா இருக்காங்க, அதனால ஏமாற்றுறதுக்கு ஆளுங்க வராங்க. மக்கள் ஏமாறுறதுக்கு தயாரா இல்லைன்னா ஏமாற்றுறதுக்கு ஆளுங்க வரமாட்டாங்க. ஏமாற்றுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கள்ள தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. மக்கள் எல்லா விஷயத்திலையும் ஏமாறுறதுக்கு தயாரா இருக்காங்க, அதனால ஏமாத்துறதுக்கு புதுசு புதுசா ஒவ்வொரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறாங்க. ஏமாத்துறது அப்படின்னா அது அவங்களுக்கு தொழில், ஒவ்வொருத்தரும் தொழில் பண்றவன் ஏதோ புதுசு புதுசா மக்களை எப்படி ஏமாற்றலாம்னு நினைக்கிறான். நான் வந்து அடிக்கடி இந்த உதாரணம் கொடுக்கறது இந்த இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. நாங்கெல்லாம் டிவி பார்த்துட்டு இருந்த காலத்துல க்ளோஸ்அப்புக்கு ஒரு விளம்பரம் வரும், அப்பெல்லாம் க்ளோஸ்அப் ஆரம்பத்தில் வந்தது புதுசு, இப்பெல்லாம் அவ்வளோ விளம்பரம் இருக்குதான்னு தெரியல. என்னன்னா விளம்பரம் வந்து ஹா ஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதில் ஏதோ கையை வச்சு ஹா ஹான்னு சொல்லுவான், அவன் பின்னாடி ஒரு 15-20 பொண்ணுங்க வருங்க. ஏன்னா அப்படின்னு சொல்லி விளம்பரம் வரும் பார்க்குறோம். நானும் க்ளோஸ்அப் வாங்கினா என் பின்னாடி 15-20 பொண்ணுங்க வரும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்குவான். அப்படின்னா என்ன, ஏமாத்துறான். ஏமாத்துறதுக்கு ஆள், ஏமாறுறதுக்கு ஆள் இருக்கிறதுனால ஏமாத்துற மாதிரி விளம்பரம் பண்றான். சரியா, ஏமாத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா, ஏமாறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பெப்சி குடிச்சா பின்னாடி ஊர்ல 1,000,000,000 பெப்சி விற்கிது. பெப்சி குடிக்கிற பின்னாடி எல்லாம் ஆடிட்டா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, மக்கள் ஏமாறுறதுக்கு தயாரா இருக்காங்க, அதனால ஏமாத்துறதுக்கு ஆளுங்க வராங்க. அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ்லையும், எல்லாமே பிஸ்னஸ் தான். அது அவனுக்கு பெப்சி பிஸ்னஸ்ஸு, அது அவனுக்கு க்ளோஸ்அப் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி இது இவனுக்கு கடவுள் பிஸ்னஸ், அவ்வளவுதான். மக்கள் ஏமாறது தயாராக இருக்காங்க, அதனால தான் ஆஷில பிரபா சொல்லுவார், நம்ம வந்து மக்களுக்கு அறிவு கொடுக்கணும், பகவத்கீதையை விநியோகம் பண்ணணும், புஸ்தகங்களை சாஸ்திரங்களை மக்களுக்கு கொடுக்கணும். அப்படி சாஸ்திரங்களை நம்ம மக்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்க வந்து இந்த விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. இல்லைனா மக்கள் வந்து அவங்களுக்கு அவங்க அறியாமையில ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க, என்ன கேட்கணும் என்ன பண்ணணும் தெரியாது. அப்ப மக்கள் வந்து ஏமாற்றப்படுபவர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு ஏமாந்துட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இந்த புஸ்தகங்களை வந்து விநியோகம் பண்ண நிறைய, இப்ப அடுத்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 இருக்கு. டிசம்பர் மாதம் முழுக்க இஸ்கான் கோயில்கள்ல பல இடங்கள்ல நிறைய புஸ்தகங்கள் விநியோகம் பண்ணுவாங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் இந்த புத்தகங்களை பரவலாக விநியோகம் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை 21, அடுத்த வாரம் சனிக்கிழமை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொன்ன நன்னாள் சனிக்கிழமை. வருடம் இந்த காலகட்டத்தில் தான் வரும். ஸோ பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொன்ன அந்த நன்னாளில் நீங்கள் வந்து இன்னும் பகவத்கீதையை விநியோகம் பண்ணணும், இந்த ஞானத்தை மக்களுக்கு கொடுக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம சைட்ல நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அது அவனுடைய, அவன் எடுத்துக்கிறது எடுத்துக்காதோ அவனுடைய விருப்பம். ஒருத்த கிட்ட சொல்லதான் முடியும், எப்பா அங்க போகாத பள்ளம் இருக்குன்னு. இல்ல நான் போய் பள்ளத்தை உழுவேன்னா உளுந்துக்கோ, யாருக்கு நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். ஐயோ உளுந்துட்டானேன்னு வருத்தப்படலாம், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும், உழுவாதான்னு சொல்லலாம், அது வரைக்கும் நம்ம சொல்லலாம். சரியா, அதே மாதிரி நம்ம போய் எப்பா வாழ்க்கையில மாட்டி ஏமாந்துறாத, பகவத்கீதையை வாங்கி படி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். அதனால தயவுசெய்து நீங்க எல்லாரும் இந்த நல்ல வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கும் இந்த அறிவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியுமோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க மக்களுக்கு இன்னும் கிருஷ்ண பக்தி அதிகமா கொடுக்கணுங்கிறதுக்காக சில நேரங்களில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவத்கீதையை ஐயோ இத்தோ பெருசு இருக்குது, 150 ரூபா கேட்குறீங்க, இது வாங்க முடியல, படிக்க முடியல, ஏதோ காரணங்கள் சொல்லுவாங்க. அவங்களும் கிருஷ்ண பக்தியில் வர்றதுக்காக, அவங்களையும் கொண்டு வர்றதுக்காக, ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் படிப்பாங்க பகவத்கீதை, அவங்களையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ பத்திரிகையெல்லாம் நம்ம வெளியிடுறோம். இப்போ ஸ்ரீகிருஷ்ண தரிசனம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பத்திரிகை வெளியிடுறோம். ஸ்ரீல பிரபுபாத கிரகஸ்தராக இருந்தபோது 1944 பேக் டு காட்ஹெட் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து ஆங்கிலத்தில் பத்திரிகை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகை இன்றும் அவருடைய சீடர்களால் நடத்தப்பட்டு வருது. ஸ்ரீல பிரபுபாத அந்த பத்திரிகைக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாரோ அந்த மாதிரியான வடிவில் நம்ம இன்றைக்கு தமிழில் இந்த ஸ்ரீகிருஷ்ண தரிசனங்கிற தலைப்பில் வந்துட்டுருக்கு. நீங்கள் இது வந்து 15 ரூபாய் தான், இதை நீங்களும் வாங்கி உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் விநியோகம் பண்ணி நம்மளால முடிஞ்சது பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். பகவத்கீதை உண்மையில் கீ ஜாய்.